நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்ட குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மற்ற முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேந்தனரும்மை காக்கவே சமாதியில் சேந்தனரும்மை காக்கவே அகசியர் கிரியா பபஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். மற்ற நாடுகளில் இருக்கும் சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல நான் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரையில் இருந்து உள்வாங்குங்கள். பலவிதமான ஆன்மீக செய்திகள் உங்களுக்கு உண்டு. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 94, 94, 95, 96, 97 முடிந்தால். நாங்கள் கடந்த 3 சத்சங்கங்களாக 2 அருளாளர்களின் சரிதையை படித்தோம். முதலாவதாக ராமதீத்தரை 2 சத்சங்கங்களில் படித்தோம். பேர்ந்து 1 சத்சங்கத்தில் சுவாமி சிவானந்தரை பற்றி படித்தோம். இன்று அதே நிலையில் பாபாஜி இன்னொரு அருளாளரை பற்றி எங்களுக்கு தகவல்கள் தருகின்றார். அது பாண்டிச்சேரியைச் சேர்ந்த அரவிந்தர். அவரை பற்றிய வாசிப்பு இன்று நடக்கின்றது. இது ஒப்பற்ற பாண்டிச்சேரி அருளாளரை பற்றியது. அரவிந்தர், யாரும் என் வாழ்க்கை பற்றி எழுத முடியாது, ஏனெனில் அது மக்கள் பார்ப்பதற்கு நிலத்தின் மேல் இல்லை என்று அரவிந்தர் தமது வாழ்க்கை வரலாறு எழுதுதல் பற்றிய பேச்சு எழுந்தபோது கூறினார். அவர் இங்கிலாந்தில் சிறப்பாக படித்து அரசியலில் ஆர்வமாக ஈடுபட்டது ஆகியவை தவிர அவர் வாழ்க்கை ஆழமான அகப்பயணமாகவே இருந்தது. அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆன்மீக மரபை உயர் மனத்தை அறிய வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு மேல் முயன்று அந்த உயர் மனத்தை துயரப்படும் மனித சமுதாயத்திற்காக புவிக்கு கொண்டு வந்தார் அரவிந்தர். ஸ்ரீ அரவிந்தர் இன்று தூள உடலில் இல்லை, அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி காந்திஜியின் மரணத்தைப் போலவே 1000 பேருக்கு துக்கத்தை அளித்தது. அவர் பேச்சை கேட்டவர், அவர் எழுத்தை படித்தவர் அத்துயரத்தை தாங்க இயலாது வருந்தினர். நேற்று பக்தர்களுக்கு இறுதியாக அவர் தரிசனம் கொடுத்தார், இன்று அவர் இல்லை. ஒரு பெரிய நட்சத்திரம் மறைந்து விட்டது. உலகம் ஓர் ஆழ்ந்த சிந்தனையாளரை இழந்து விட்டது. பரோடோ கல்லூரிக்கு இளமையில் அவர் பாடம் நடத்திய விதம், மாணவர்களை கவர்ந்த பாங்கு பெரிதும் பாராட்டுக்குரியது. கடவுளோடு தொடர்பு கொண்ட ஒருவரின் வாழ்க்கையை பற்றி யார் எழுத முடியும்? இருப்பினும் சிதறிக் கிடக்கும் செய்திகளை திரட்டித்தான் எழுத முடியும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பில் தேறியவர் அரவிந்தர். அரசு ஆட்சி பணியை புறக்கணித்து கல்லூரி பேராசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தார். கல்லூரி பேராசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தார் அரவிந்தர். இங்கிலாந்தில் இருந்த 14 ஆண்டுகளும் இந்திய பண்பாட்டிலிருந்து விலகியிருந்தார். 1894 அரவிந்தர் இந்திய ஆட்சி பணி தேர்வில் வெற்றி பெற்றார். கிரேக்க லத்தீன் மொழிகளில் மிக அதிகமான மதிப்பெண் பெற்று வரலாறு படைத்தார். கேம்பிரிட்ஜிலேயே வேறு மொழிகளிலும் கற்றார். வேலை பார்ப்பது மட்டுமே வாழ்வின் முடிவா, அதுதான் எல்லாமா என்று தம்மையே கேட்டுக்கொண்டார். வேறு பொருத்தமான வேலையை விரும்பினார். ஜேம்ஸ் காட்டனிடம் தம்மை பராடோ அரசிடம் அறிமுகம் செய்யுமாறு வேண்டினார். இங்கிலாந்திலிருந்து கிளம்பி கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பினார். அரவிந்தர் வந்த கப்பல் உடைந்து விட்டது என்ற தவறான செய்தியை கேட்டு அரவிந்தரின் தந்தை கிருஷ்ணரதன் மாரடைப்பால் இறந்து போனார். பரோடா என்று வந்த அரவிந்தர் முதலில் பருத்துவாயிலிருந்து வேலைக்கு சேர்ந்தார். பின் பரோடா கல்லூரியின் துணை முதல்வர் ஆனார். கெய்க்குவார் இளவரசர் முக்கிய கடிதங்களை எழுதுவது அல்லது அவர் பேச்சை எழுதுவது போன்ற காரியங்களை எப்போதாவது அரவிந்தரிடம் வேண்டினார். கெய்க்குவார் பயணத்தின் போது அவர் அரசருக்கு அந்தரங்க உதவியாளராக இருந்தார். ஆனால் அவர் அப்பணிக்கு ஏற்றவர் அல்லர். பரோடாவில் இருந்தபோது அவர் தத்துவத்தால் கவரப்பட்டார். தத்துவம் மறுப்புவாதம் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆற்றல் மிக்க தத்துவ கருத்துக்களே அவருக்கு ஆர்வத்தை கொடுத்தன. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் ஆகியோர் உபதேசங்கள் அவர் அகக்கண்களை திறந்தன. ஆனால் அரசியல் காரணமாக சிறையில் இருந்தபோது அவருக்குள் ஒளி பிறந்தது. உலக இருப்பே சிவனின் ஆனந்த நடனம், இதனால் பார்க்க முடியாத கடவுள் நம் பார்வைக்குள் வருகின்றார் என்றார். இல்லை என்பதை மறுத்த அவர் உண்டு என்பதை உறுதிப்படுத்தினார். வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள பயணியாக இருக்க இனியும் அவர் தயாரில்லை. நித்தியத்தின் புனித பயணியானார். அரசாங்கத்தின் அடக்குமுறை முழுமையாக தொடர்ந்தது. அரவிந்தர் யோசித்தார். அடக்குமுறை என்பது கடவுளின் சுத்தியல். அது நம்மை ஒரு உருவிற்கு கொண்டு வந்து வருவது. இதன் மூலம் நாம் கடவுளின் குறையற்ற கருவிகளாவோம் என்ற முடிவுக்கு வந்தார். அவருக்குள் புதிய விழிப்புணர்வு எழுந்தது. அவர் முதலில் சந்தர் தாகூருக்கும் பின்னர் பாண்டிச்சேரிக்கும் சென்றார். அவர் உட்கார்ந்த இடம் கோயிலாயிற்று. பாண்டிச்சேரியில் அவரை சுற்றி ஒரு ஆச்சிரமம் எழுந்தது. ஆரியா என்ற ஆங்கில வார இதழை ஆச்சிரம நிர்வாகம் தொடங்கியது. அறிவின் அடிப்படையில் வாழ்க்கை பிரச்சனைகளை அணுக அந்த இதழ் தொடங்கப்பட்டது. அரவிந்தர் வெகு தூரம் ஆன்மீக பாதையில் பயணித்தார். தம்மை உணர வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக அவர் இலக்கியத்திலிருந்து தேசியத்திற்கும் தர்மத்திலிருந்து ஆன்மீகத்திற்கும் பயணித்தார். அரவிந்தரது ஆன்மீக வாழ்க்கையில் 1926 முக்கியமானது. வெற்றியின் இறுதியாண்டு என்று அழைக்கப்பட்டது. ஆச்சிரமம் அப்போது தொடங்கப்பட்டது. அன்னை தலைமை தாங்கினார். அரவிந்தரின் தத்துவமும் யோகமும் உயர்மனம் எனப்படும் ஆற்றல் மிகு உண்மை உணர்வு ஆகும். 1934 திலீப் குமார் ராய்க்கு எழுதிய கடிதத்தில் அரவிந்தர், நானும் நீங்களும் சுமக்க வேண்டிய பாரத்தை தெய்வீக அன்பே சுமக்கும். இருட்டிலிருந்து தெய்வீகத்திற்கு இவ்வுலக உயர்த்த எல்லாவற்றையும் தியாகம் செய்தவருக்கே இது புரியும் என்றார். ரவீந்திரநாத தாகூர் சொல்வதைப் போல அரவிந்தரின் தோற்றமும் அவர் நெடுங்காலம் தவம் செய்து ஆன்மாவை உணர்ந்து அதன் விளைவாக பெரும் மௌன சக்தியை பெற்றார் என்பதை உணர்த்தும். அவர் முகத்தில் அக ஒளி வீசும். அவருடைய தூய்மையான சந்நிதி நமக்கு அமைதியை ஏற்படுத்தும். அவர் வாழ்க்கையை காயப்படுத்தாதவர் என்பதை புலப்படுத்தும். சமகாலத்தில் வாழும் ஒரு பெரியவரின் பெருமையை அளப்பது கடினம். ஆனால் அரவிந்தரின் பெருமையில் துளியும் ஐயமில்லை. மிகச்சிறந்த சிந்தனையாளர் என்று அவரை நினைக்கின்றோம். தத்துவத்திற்கும் அவர் அளித்த கொடை யோகத்தை மறுவாசிப்பு செய்ததே. பகவத்கீதை அடிப்படையில் அவர் யோகத்தை காண்கின்றார். யோகத்தின் பல வடிவங்கள் உள்ள இந்த நாட்டில் மிக தெளிவான பாதை ஒன்றை எடுத்து கூறுவது சாதாரண விஷயமன்று. பகவத்கீதை மிகப்பெரிய யோக சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. யோகம் என்பது வாழ்க்கைக்கும் செயலுக்கும் இடையே உள்ள மரபை பற்றிய விளக்கம். தொழில் சிறந்து விளங்குவதே யோகம் என்று கீதை இதைத்தான் கூறுகின்றது. வாழ்க்கையில் சமத்துவமும் சமநிலையும் முக்கியம். விருப்பத்தை உயர்த்துவது முக்கியமே தவிர அதனை அழிப்பது அன்று என கீதை வலியுறுத்துகின்றது. செயலை மறக்கக்கூடாது, அதனை புதுப்பிக்க வேண்டும். அதற்கு வாழும் கடவுளிடம் நம்பிக்கை தேவை. கீழே மேலே நாடுகளைச் சேர்ந்த அருளாளர்கள் கவிஞர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அரவிந்தரும் இதற்கு விதிவிலக்கு அல்லர். இந்து சமயத்து பக்தர்களும் இஸ்லாமிய சூபிகளும் கிறிஸ்தவத்தின் புனிதர்களும் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அவர்கள் வரிசையில் அரவிந்தரும் இடம்பெறுகின்றார். அவர் வெற்றிகரமாக ஆங்கிலத்தில் எழுதினார். அவருடைய மொழி இயைபும் மேன்மையும் மென்மையும் அழகு கொண்டது. அரவிந்தரின் மிகப்பெரிய பங்களிப்பு பாண்டிச்சேரியில் ஆச்சரியமும் நிறுவியதே. அன்னையே அதில் மைய இடத்தை பெறுகின்றார். அவ்விடத்தில் அமைதியான மனநிறைவு காணப்படுகின்றது. ஆச்சிரம வாசிகள் சந்தோஷமாகவும் பெரிய எதிர்பார்ப்புகளோடும் இருந்தார்கள். படிப்பும் அமைதியான பணியும் கொண்ட எளிய வாழ்க்கை அவர்களுடையது. கடலுக்கு வயல்வெளிகளுக்கும் இடையே இருந்த பாண்டிச்சேரி ஆரவாரம் மிக்க இவ்வுலகில் அமைதியின் இருப்பிடமாக விளங்குகின்றது. அரவிந்தர் 40 ஆண்டுகள் இவ்வூரில் தான் வாழ்ந்தார். அவர் ஆன்மா இன்னும் அங்கேயே இருக்கின்றது. 1910 ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி பிரிட்டிஷாரை எதிர்த்து புரட்சி செய்துவிட்டு அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு ஆன்மீக பயிற்சியாகவே வந்தார். 40 ஆண்டுகள் இவ்விடத்தை விட்டு அவர் நகரவே இல்லை. அவருடைய ஆச்சிரமம் ஆன்மீக செயற்பாட்டிற்கு ஒரு மையமாயிற்று. அரசியலிலிருந்து முழுதும் விலகி அவர் யோகத்தில் மூழ்கினார். அவருடைய யோக சிந்தனைகள் ஆன்மீக கவிதை வடிவில் வெளிவந்தன. இன்றைய தலைமுறை அவரை ஓர் முனிவராகவே அறியும். அவர் இந்திய தேசத்தின் தீர்க்க தரிசியாக விளங்கினார் என்பதும், காந்திஜியின் இயக்கத்திற்கு முன்னோடியாக விளங்கினார் என்பதும் கவனிக்கப்படுவதில்லை. அரவிந்தர் வாழ்க்கையில் 4 நிலைகளை காணலாம். முதலாவதாக 7 வயதில் அவர் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு 14 ஆண்டுகள் இருந்தார். கேம்பிரிட்ஜ் அரசு கல்லூரியில் பயின்றார். எனவே அவருடைய ஆங்கிலம் மிகச் சரியாகவே இருந்தது. அடுத்து 18 ஆண்டுகள் கெய்க்குவாட் பணியில் கழிந்தன. இந்த காலத்தில் அவர் உபநிடதங்கள், கீதை, சமஸ்கிருத இலக்கியம் ஆகியவற்றை கற்றார். அது அவருடைய அணுகுமுறையை முற்றிலும் மாற்றிவிட்டது. 1906 ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் அரசியலில் குதித்து இந்திய புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டார். இறுதியாக 40 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் தியானத்திலும் சாதனையிலும் கழித்து 80 வயது வரை யோகியாகவே உயிர் வாழ்ந்தார். இந்திய விடுதலை தாகம் அவரிடம் தணியவே இல்லை. இந்தியாவை வெளிநாட்டு பந்தத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அவரது குறிக்கோள். மறுபடியும் இந்தியாவை புகழ்மிக்கதாக்க அது பழங்காலத்தில் இருந்ததை போலவே அவர் உழைத்தார். ஒரு நாடு, ஒரு பணி, ஒரு குறிக்கோள் என பாடுபட்டார். தேசத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். பின்னாளில் காந்திஜி பயன்படுத்திய வார்த்தைகளையே அரவிந்தர் பயன்படுத்தினார். அகிம்சை முறையில் சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று கூறினார். உண்மையின் உயர்ந்த நிலையும் அகிம்சையும் இரு கண்களாக அவர் கொண்டார். கிறிஸ்தவ மதத்தினருக்கு பவுலைப் போல் காந்திஜிக்கு அரவிந்தர். காந்திஜிக்கு முன்னோடி அரவிந்தரே. அவர் சமுதாயத்தின் உயர்ந்த நிலையில் அரவிந்தர் நாட்டிற்கு ஒரு வழிகாட்டினார். அவர் ஒரு தெய்வீக கலைஞர். யோகத்தின் பெரும்பான்மையான முறைகள் ஆன்மாவை நோக்கியே அழைத்துச் செல்கின்றன. அரவிந்தர் ஆன்ம அனுபவத்தை பெற்று அதனை அவர்களுக்கு கொடுக்க பாடுபட்டார். பொருளுலக வாழ்க்கை அறியாமை மிக்கது. ஆனாலும் இந்த அறியாமை இருட்டிலும் கூட தெய்வீகத்திற்கான சாத்தியம் உண்டு. படைக்கப்பட்ட உலகம் வெறும் பொய்த்தோற்றம் அன்று. நிர்வாணத்திற்கு செல்லும் ஆன்மாவிற்கு அது ஒரு படிநிலை. பொருள் உயர்வில் உணர்விலிருந்து தெய்வீக உணர்வு படிப்படியாக வெளிப்படும் பரிணாம வளர்ச்சியில் மனமே உயர்ந்தது. அது இன்னும் காட்டப்படவில்லை. ஆனால் அதுவே இறுதி என்று கூற முடியாது. மனத்துக்கு அப்பால் உயர் மனம் ஒன்று இருக்கின்றது. அதுவே உண்மை உணர்வு ஆகும். தெய்வீய சக்தியும் அதுவே. உண்மையை நாடுவதில் மனம் என்பது ஒரு அறியாமையே. ஆனால் அது தனக்குள் தானே இருக்கும் அறிவு ஆகும். உயர்மனம் கீழிறங்கும் போது நாம் எதிர்பார்க்கும் முழுமை என்பது கிட்டும். ஒரு பெரிய தெய்வீக உணர்வின் மலர்ச்சியால் மட்டுமே இது முடியும். இந்த ஒளிக்கு உயர்ந்தது ஆன்மா இன்பத்தை கண்டறிந்து தெய்வீகத்தோடு இணைந்திருந்தால் மட்டுமே அந்த உயர்மன சக்தி மேலிருந்து கீழே இறங்கி வரும். அது நம் மனதை உடலை வாழ்க்கையை மாற்றிவிடும். இதனை உணர்வதே அரவிந்த யோகத்தின் குறிக்கோள் ஆகும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இன்று அரவிந்தரை பற்றிய மூன்றாவது அருளாளரை பற்றி பார்க்கின்றோம். பாபாஜி தந்த முறைப்படி ராமதீர்த்தரை பார்த்து முடிந்தாகிவிட்டது. அதற்கு பிறகு சிவானந்தரை பற்றி தந்திருந்தார் பாபாஜி. இன்று அரவிந்தரை பற்றி பேசுகின்றார். மிகவும் அற்புதமான அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் இரண்டு நிலைகளில் இருந்திருக்கின்றார். ஒன்று அஹிம்சை, காந்திஜியின் வழி. மற்றது இன்னொரு வழியில் அவர் ஆன்மீகத்திற்காக மிகவும் பணி செய்திருக்கின்றார், யோகத்தை புதுப்பித்திருக்கின்றார் என்று அவரை பற்றிய செய்திகள் இங்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் நாங்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியா செல்லும் போது பாண்டிச்சேரியில் இருக்கும் அரவிந்தர் ஆச்சிரமத்தில் நாங்கள் தியானம் செய்திருக்கின்றோம். செய்யாதவர்கள் செய்யுங்கள். அங்கிருக்கும் அதிர்வலைகள் மிகவும் அற்புதமானது. அதை உணருங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜியின் இந்த தகவல்களுக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் ரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். ரவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கும் அருள்மொழிகளை உள்வாங்கி அவற்றை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுவதற்குரிய முக்கியமான சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் கலந்த சத்சங்கங்களில் பல அருளாளர்களை பற்றிய சிறந்த விளக்கங்களை நாங்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே போல் இன்று முப்பற்ற பாண்டிச்சேரி அருளாளர் அரவிந்தரை பற்றிய சில பல அருமையான கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதில் முக்கியமாக சிலவற்றை கூறலாம் நினைக்கிறேன். அதாவது, அரவிந்தர் என்று தூண்ட உடம்பில் இல்லை, அவரின் மறைவு ஒரு பெரிய பேரிழப்பாகும். காந்தியின் மரணத்தைப் போலவே அவருடைய இழப்பும் பேரிழப்பாகும். உலகம் ஓர் ஆழ்ந்த சிந்தனையாளரை இழந்து விட்டது. அடுத்து, அரவிந்தரின் சிறப்பை நாங்கள் பின்வரும் தலைப்புகளில் இன்றைய சத்சங்கத்திலிருந்து பல ஆன்மீக முன்னேற்ற கருத்துக்களை எடுத்து விளக்கப்பட்டமையை நாம் நன்கு உணர வேண்டும். எனவே அந்த தலையங்கத்திலிருந்து நாங்கள் கூறப்பட்ட கருத்துக்களை நன்கு சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, வாழ்விலிருந்து ஓய்வு. அந்த ஓய்வு பெறும்போது அரவிந்தர் அவருடைய பல இதுகளை உணர்ந்தோம். அடுத்ததாக, புதிய விழிப்புணர்வு. அடுத்து, மௌன சக்தி. மௌன சக்தியின் சிறப்பு அரவிந்தருக்கும் உள்ள தொடர்பு. அன்னையின் விடுதலை, புனித அன்னை, அழிக்க முடியாத மௌனம். இறுதியாக, முடந்தாலிட்டு வணங்கு. குனிந்து முடந்தாலிட்டு மனிதன் முழுமை அடைந்து இறுதி நோக்கத்தோடு வழி நிற்பது. இதுவே புனித அன்னையிடம் தெய்வத்திடம் சரணர்கள் மிக்க பயன் தரும். எனவே அரவிந்தர் கூறிய அருள்மொழிகளை நாங்கள் உள்வாங்கி அவரின் வழியில் நடந்து பயன்பெறுவோமாக. அத்துடன் பாண்டிச்சேரிக்கு அவருடைய சமாதிக்கு 2 தடவைகள் நாங்களும் சென்றிருந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் சிவாய நம.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய அருளால் இல்ல ஒரு மகான குட்டி அரவேந்திர குட்டி சிறப்பான முறையில பாபாஜி விளக்கி காட்டினார். ஆன்மீகம் என்ற ஒரு கோட்ல இருக்கும் சாதனை பண்ணவங்களும் உண்டாகும் இருக்கிறாங்க. தேசப்பட்டதுல இருந்து ஆன்மீகத்தை உணர்ந்து சில தேசப்பட்டிருக்கும் உதவி புரிந்து தன்னுடைய ஆன்மாவுக்கும் உதவி புரிந்து பிற ஆன்மாவுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் மகான்மாவில் இறைவன் உருவாக்கி இருக்கிறார். இது ஒரு சான்று. நான் அரவேந்திரர் ரொம்ப நேசிக்க முடியும். ஒரு 15 ஆண்டு காலம் பாண்டிச்சேரியில இருக்கிறோம். அந்த இடத்துக்கு போய் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். இந்த வகையில நம்ம யோகத்துக்கு முக்கியமான ஒரு மகான் தான் அரவேந்திரும் ஒரு மகான். அவருடைய வாழ்க்கை மாதிரியே இருக்கும். அவருடைய வாழ்க்கையெல்லாம் சிறையில இருக்கக்குள்ள கூட அவர் ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப சிந்திச்சார். ஆன்மீக கட்டுரைகள் எழுதினார். தன்னையே தன்னை ஒரு சிறையாக்கிட்டார். அவரை சிறை பிடிக்க முயற்சி பண்ணவங்களால முடியல. தன் இருக்கிற இடத்தையே ஒரு சிறையாக்கி அந்த சிறையில ஒரு ஆன்மீகத்தை வளர்த்தார் சொல்லுவாங்க அரவேந்திரர். இந்த வகையில ஒரு சிறப்பான மகான பத்தி இந்த வியாழக்கிழமை குருவாரம் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப இந்த மாதிரி சில சிந்தனைகள் வரக்குள்ள நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே சில அரசியல் போராட்டம் இருக்கும், ஆன்மீக போராட்டம் இருக்கும். அருளாளர்களுடைய வார்த்தைகளை வச்சு நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை.
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கதியன் ஐயா, உங்களுடைய கருத்து சுருக்கம். அதை விட நீங்கள் 18 வருடங்களாக பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அவருடைய சமாதியில் முயன்றளவு சென்று தியானம் செய்திருக்கின்றீர்கள். அதுக்கெல்லாம் கொடுப்பனவுகள் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆன்மா கொடுத்து வைத்தது அந்த நிலையில். அதை விட அரவிந்தருடைய யோக முயற்சி கூட சைவ சித்தாந்தத்தை தழுவிய பல கருத்துக்களை தழுவியதாக கண்டேன் இன்றைய வாசிப்பில். அதில் அவர் பொருளுலகம் சொல்லுலகத்தை பற்றி வேறு பாணியில் அதை கொடுத்திருக்கின்றார். அதுதான் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் அடிப்படை கருத்து. உங்களுக்கு பொருள் உலகமும் தேவை, எங்களுக்கு பொருள் உலகமும் தேவை, சொல்லுலகமும் தேவை நாங்கள் இறுதி நிலையை அடைவதற்கு. அரவிந்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய மொழிப்பாணியில். அதுதான் உண்மை. ஆகவே பொருளில் இருந்துதான் சொல்லுக்குள் செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் தன்னுடைய அனுபவ ரீதியில். அதை ஒரு பகுதியில் கொடுத்திருக்கின்றார். மீண்டும் கேட்டு பாருங்கள். அது மிகவும் சூட்சுமமாக அரவிந்தரால் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கருத்து. அதை நான் நீங்கள் எல்லோரும் கருத்து சொல்லும் போது உள்வாங்கி பார்த்தேன். அதை பார்த்தேன். அந்த வாசிப்பை மிகவும் அற்புதமாக இருந்தது. அது முழுக்க முழுக்க பொருளுலகம் சொல்லுலகத்தையும் இரண்டையும் மனிதருக்கு தேவை. அவர்களுடைய நிலையை அடைவதற்கு பொருளுலகத்தை பொய் என்று சொல்லி விட முடியாது என்று அரவிந்தர் தன்னுடைய அனுபவத்தால் ஆணித்தரமாக சொல்கின்றார். அந்த பொருள் உலகத்தில் இருந்துதான் சொல் உலகத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய உரைப்பாணியில் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை முழுமையாக படித்தபடியால் அவை எங்கெங்கு பிரதிபலிக்கின்றன என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.